தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்படையின் வரலாற்றினை தாங்கி வருகின்றது கடற்புலிகளின் வரலாற்று தடங்கள். பாகம் 3.
மதன் தொழுதிழிப்பானவன். ஒற்றை காலில் நின்று கூத்தாடி ஊன்று தடியோடு துள்ளியோடி கும்மாளம் அடித்தபடி திரிந்து அவன் ஓய்ந்ததே இல்லை. திருமலை காட்டில் மிதிபடி ஒன்று கலற்றி விட்ட இடது காலுக்கு பதிலாக மதனுக்கு ஜெய்ப்பூர் கால் கொழுவப்பட்டிருந்தது. பொய்க்காலை கலட்டிவிட்டு ஒற்றை காலில் மரத்திலேறி மாங்காயும் இளநீரும் பிடுங்கி தந்து எங்களோடு சேர்ந்திருந்து சாப்பிட்டு மகிழ்ந்த உயர்ந்த நண்பனவன். இரவெல்லாம் படகோடு கடலில் சமராடி விட்டு பகலில் ஓய்வெடுத்து தூங்க முயலும் தோழர்களை ஊன்று தடியால் தட்டி குழப்பி தொந்தரவு செய்துவிட்டு துள்ளி ஓடி அவர்களுடைய அன்பான சினப்பிக்கும் ஆளாகின்றவன் அந்த குளப்படிக்காரன். அவனும் தான் இரவு சண்டைக்கு போயிருப்பான், ஆனால் பகலிலும் ஓடி திரிவான். சண்டைக்கு தயாரான ஓடுபாடுகள் இல்லாத ஓய்வான ஒரு மாலை பொழுதில் மதன் ஒரு தென்னை மர அடியில் சாய்ந்திருப்பான். கடற்காற்றோடு கலந்து ஒரு பாடல் விரியும். தன்னுடையது பாடுவதற்கு ஏற்ற ஒரு குரல் இல்லை என்பது தெரிந்திருந்தும் அவன் பாடுவான். அதில் ஒரு கவர்ச்சி இருக்கும், அருகில் இருப்பவர்களை ஈர்க்கும். எப்போதும் எதிலும் கவனமில்லாத ஒருவனைப் போல பகுடி சொல்லி திரிகின்ற மதன் தனது திறமையை வேலைகளின் போது செயலில் காட்டுவான். எங்களால் செய்ய முடியாமல் போகின்ற சில வேலைகளை ஒரு காலை இழந்தவனாயிருந்தும் அவன் செய்து முடிப்பான். பெரும்பாலும் தவறுகள் செய்யாமலேயே இருக்கின்ற மதன் சக தோழர்கள் தவறு செய்யும் போது சொல்லித் திரிகின்ற போராளி. மதனுக்கிருந்த இயல்பான குளப்படித்தனத்தால் வரதனோடு துவங்கிய ஒரு பகுடி சண்டை கடைசியில் சீரியஸாக முடிந்தது. அந்த உயிர் நண்பர்கள் கதைக்காமல் பிரிந்தே போய்விட்டார்கள். அடுத்த 24 மணி நேரம் வெறுப்பூட்டுவதாக கழிந்தது. வரதன் குளிக்க போனான். எப்போதும் இருவரும் சேர்ந்தே போவார்கள், இப்போது வரதன் தனியே. முகத்தை தொங்க போட்டு கொண்டு மதன் ஒரு மரக்குற்றியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பான். போ என்று நட்பு தூண்டவும் தன்மானம் தடுத்தது, ஆனாலும் அன்பே வென்றது. ஊன்று தடியுடன் துள்ளிக்கொண்டு முந்தி ஓடிப்போய் வாளியை எடுத்து வரதனுக்கு குளிக்க வாக்க தொடங்கினான். சேரனிடம் இதை சொல்லும் போது வரதனின் கண்கள் பெனித்திருந்தன. வரதன் அமைதியானவன், அதிகம் பேச தெரியாதவன். கதைகளை விட செயல்களிலேயே அதிக ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டவன். கதைக்கும் போதெல்லாம் இயக்கத்துக்கு பயன்படக்கூடியதாய் ஏதும் கதையுங்கூடா என்று எங்களுக்கு புத்தி சொல்லுவான். அது வெளியில் தெரியாமல் தனக்குள்ளேயே குமுறிக் கொண்டிருந்த ஓர் எரிமலை. அம்மாவையும் அப்பாவையும் பிரிந்து உறவுகளை பிரிந்து நீண்ட காலம் எங்கு இருக்கிறார்களோ, ஆமி பிரச்சனைகளால் ஓடுபட்டு திரிகிறார்களோ, வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதி பார்ப்பம் என்ற ஆவல் வரதனுக்கு எழுந்தது. வரதன் கடிதம் எழுதினான். பதிலுக்காக காத்திருந்தான். அடுத்த தரம் எழுதினான், காத்திருந்தான், பதிலில்லை. மூன்றாந்தரம் பதிலில்லை. நான்காவது கடிதமும் போனது, பதில் வரவே இல்லை. இடம்பெயர்ந்து வந்து கிளாலியில் இறங்கிய உறவினர்கள் சிலரை எதிர்பாராமல் வரதன் சந்திக்க நேர்ந்தது. ஒரு இரவு ஊருக்குள்ள ஆமி புகுந்து வெட்டியும் சுட்டும் நூற்றுக்கணக்கில் சனங்களை கொண்டவங்கள். தம்பி தம்பி, ஓடி வந்த எங்களுக்குள்ள உந்த வீட்டுக்காரர் வரையில்லை. என்ன நடந்ததோ கடவுளுக்குத்தான் தெரியும். வானத்தை பார்த்து கைகளை விரித்து சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சோடு அவர்கள் போய்விட்டார்கள். காதுகளில் இடியென இறங்கிய செய்தியால் அவன் துடிதுடித்து போனான். ஏற்கனவே அவனுக்குள் வீசிக்கொண்டிருந்த புயல் ஆவேசம் கொண்டெழுந்தது. ஆனாலும் அது ஒரு வதந்தி மட்டுமே என்பது கடைசி வரை அவனுக்கு தெரியாமலே போய்விட்டது. கிளாலியின் விரிந்த கடல், தமிழர்களின் இரத்தமே அலைகளால் அசையும் 20 மைல் நீள செந்நீர் பரப்பு, இரத்த பசி கொண்டு அலையும் சிங்கள படை, உயிர் விழுங்கும் துப்பாக்கி வாய்களோடு காத்து நிற்கும் மரண வலயம். அந்த மரண வலயத்திலும் கடலரண்களாய் கடற்புலிகள் காவல் நிற்க எங்கள் மக்கள் துணிவுடன் பயணிக்கும் குடாநாட்டுக்கான தனியொரு பாதை. நாகதேவன் துறையில் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த ரேடர்களின் திரைகளில் புள்ளிகளாய் அசையும் எங்கள் படகுகளை துல்லியமாக இனங்கண்டு தாக்கி முடிக்க விரைந்து வரும் எதிரி படகுகளை உள்ளங்கையை கூட பார்க்க முடியாத கும்மிருட்டிலும் கூட கண்களை மட்டுமே நம்பி எதிர்கொண்டு விரட்டி அடிக்கும் சாதனை களம். எதிரி தடை செய்த வளையத்தை எதிரிக்கு தடை செய்து வீர சாதனை படைக்கும் கடற்புலிகளின் போர் திறனையும் அதனை பிரமாண்டமான ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி உயர்த்தி செல்லும் தலைவர் பிரபாகரனின் முயற்சியையும் ஆற்றலையும் உலக அரங்கில் பறைசாற்றி கொண்டிருந்த போர் முனை கிளாலி கடலில் மக்கள் போக்குவரத்து செய்ய துவங்கிய நாளிலிருந்து அங்கு காவல் பணியாற்றி கொண்டிருக்கும் கடற்புலிகளின் அணி வரதனையும் மதனையும் கொன்றிருந்தது. அந்த கடற்களத்தில் புலிகள் எதிரியை சந்தித்த ஒவ்வொரு சண்டையிலும் இவர்களின் கைகளில் இருந்து துப்பாக்கிகள் விடிகாலைகளில் பயணம் போன இம்மக்கள் செத்த பிணங்களாய் கரையொதுங்கிய போதெல்லாம் அவர்களுக்குள் ஒரு நெருப்பு கொழுந்து விட்டெறியும். அவர்கள் துணிகரமான சண்டைக்காரர்கள். அவர்களுடைய வண்டிகளில் எதிரியின் படகுகளை மூக்குக்கு நேரே எதிர்கொண்டு அவனை திகைப்பில் ஆழ்த்துவார்கள். கண்ணை கட்டி இருளில் விட்டது போன்ற இருட்டிலும் எதிரியின் படகுகளை இனங்கண்டு நல்ல வியூகங்களில் தளம்பலின்றி வண்டியை செலுத்தி அவனை தாக்கி திணறடிப்பார்கள். அந்த மயிர்கூர்ச்செறியும் கணங்களில் எதிரி தலைதெறிக்க ஓட்டமெடுப்பான். அந்த நேரங்களில் அவர்கள் சொல்லுவார்கள், இப்ப மட்டும் ஒரு சக்க வண்டி இருக்குமென்றால் இவங்களின் கதை இதிலேயே முடியும். அவர்கள் ஒரு கரும்புலி தாக்குதலுக்காக காத்திருந்தார்கள். எங்களின் மக்களை கொன்றொழித்தவர்களை இதே கடலில் வைத்து கொன்றொழிக்க வேண்டும் என்ற வீர சபதம் அவர்களின் இதயங்களில் முழங்கிக் கொண்டிருந்தது. கரும்புலி தாக்குதல் நடாத்தும் இரவை அவர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஏன் கரும்புலியாக போகின்றீர்கள் என்பதற்கு ஒரு தத்துவார்த்த விளக்கத்தை அளிக்கக்கூடிய அறிவை அவர்கள் பெற்றிருக்கவில்லையாயினும் அதன் தேவையை, அதன் முக்கியத்துவத்தை, அதன் பலத்தை உளப்பூர்வமாக தெளிவாகவும் உணர்ந்து கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வரதன் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருப்பான். அருகில் போகின்ற நண்பனிடம் தலைவர் சொன்னதையே நான் திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருக்கிறேன். எனது சிந்தனையெல்லாம் அதிலேயே இருக்கு. அந்த ஒரு நொடி பொழுதுக்காக நான் எவ்வளவு காலமும் காத்து கொண்டிருப்பேன். இன்றோ ஒரு நாள் கிளாலி கடலில் ஒரு ஓட்டையே நொறுங்கும் என்பான். மதனும் அப்படித்தான். அவன் அடிக்கடி சொல்லுவான், எங்கட எவ்வளவு சனங்களின் ரத்தம் இந்த தண்ணியோட கலந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பாடம் படிப்பிச்சே ஆகணும். அதை நான் சாதித்தே தீருவன். அவங்களையும் இந்த கடலிலேயே அழிக்கவனும். மதன் மட்டக்களப்பை சேர்ந்தவன். சீனிவாசன் சிவகுமார் என்பது அவனுடைய இயற்பெயர். 1975 செப்டம்பர் திங்கள் 7 அந்த வீர மைந்தனை பெற்றாள் ஒரு வீரத்தாய். குடும்பத்தில் 3 அண்ணன்களுக்கும் ஒரு தங்கைக்கும் இடையில் அவன். மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் 9 படித்து கொண்டிருக்கும் போது 1989 நடுப்பகுதியில் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கென்று புறப்பட்டு போனவன் திரும்பி வரவில்லை. இயக்கத்துக்குத்தான் போயிருப்பான் என்ற வீட்டுள்ளவர்களின் ஊகிப்பும் பிழைத்து விடவில்லை. கிளாலியின் கடற்போர் முனை ஏறக்குறைய 60 அலைகள் போல அசைந்து கடந்து விட்டன. அந்த உயரிய சாதனையை நிகழ்த்த அவர்கள் கடலுக்கு போய் போய் திரும்பி வர வேண்டியிருந்தது. நாட் செல்ல செல்ல அவர்களுடைய உறுதி இறுக்கிக் கொண்டே போனதே அன்றி இழக்கியதில்லை. ஒவ்வொரு தடவையும் சண்டை துவங்கும். துப்பாக்கி குழாய்கள் சிவக்க எங்களது படகுகள் பகைவனை எதிர்கொள்ளும். சக்கை வண்டி அவனை மின்னலென நெருங்கும். எதிரி ஓட்டமெடுப்பான். சக்கை வண்டி கலைக்க இடைவெளி குறுகும். எதிரியின் வேகம் கூடும். அதிகரித்த வேகத்தோடு சக்கை வண்டி அண்மிக்க 1 உயர நீரில் ஓடக்கூடிய தன் நவீன படகை எதிரி ஆழம் குறைந்த நீர்பரப்பினோடு செலுத்துவான். சக்கை படகுகள் தரை தட்டும். தொடர்ந்தும் கலைக்க முடியாமல் கரும்புலிகள் திரும்ப வேண்டியிருக்கும். மறுநாள் முகாமின் ஒரு மூலையில் முகத்தை தொங்க போட்டு கொண்டு இருப்பார்கள். இரவு தங்களால் இடிக்க முடியாமல் போய்விட்டதே என்பதற்காக அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். 61 இப்படித்தான் நகர்ந்தனர்.
உறவுகள் இதுவரை கடற்புலிகளின் வரலாற்று தடங்களை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்.